அது மாதிரி இங்க என்ன சொல்றார், உழைதரு நோக்கியர் மான் போன்ற கண்ணை உடையவர். இது தடுமாற்றம் கண்ணை உடையவரை சொல்லுவது வழக்கு. கொங்கை பலாப்பழத்து அவருடைய நகிலை ஒரு காமுகன் பலாப்பழமாக நினைக்கிறார். அவருடைய நகலை அந்த பலாப்பழம் எவ்வளவு இனிக்குமோ அதுபோல் இனிக்கும் என்பதாக நினைக்கிறார். அதுக்கு ஒரு உவமை சொல்றார், பலாப்பழம் இருந்தால் ஈ தானே வரும். ஈ இருக்கிற இடத்துக்கு பலாப்பழம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது போல மங்கையர் இருக்கிற இடத்திலே காமுகர் தானே வருகிறார்கள் என்று சொல்றார். பலாப்பழத்து ஈகியின் ஒப்பாய், அந்த பலாப்பழத்துல ஈ தானே வந்து மொய்ப்பது போல. விழை தருவேனை நான் அப்படி விளம்பி திரும்பி போய்விட்டேன், அதனாலே என் குற்றத்தை நீ பெரிதுபடுத்தாதே, விடுதிகண்டாய் விடாதே. விடின் அப்படி என்னை நீ கைவிட்டார் அப்புறம்தான் பயமுறுத்துற, என்னை கைவிட்டு விடாதேன்னு இதுவரை கெஞ்சி கேட்டார். விடின், என்னை விட்டால் உன்னை நான் பழிப்பேன். என்ன சொல்லி பழிப்பேன், வேலை நஞ்சு உன் மழை தரு கண்டன். கண்டன் விஷங்குடுத்த கழுத்தை உள்ளவன், சோத்துக்கு வழி இல்லாம சொத்து போடுவோம்னு சொல்லி இவன் விஷத்தை குடிச்சு விட்டான் என்று ஊரெல்லாம் உன்னை பத்தி சொல்லப்பார். நஞ்சு உன் வேலை நஞ்சு உன் கடல்லேந்து வந்த விஷத்தை எடுத்து உண்ட கண்டன் கழுத்தை உடையவன், சோறு திங்கறதுக்கு வழி இல்ல, சோறு இல்லைன்னா இனி பட்டி கிடந்தது சாவறதுதானே வழின்னு சொல்லி நான் விஷத்தை சாப்பிட்டான் யா இந்த ஆள் அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்லி இப்படி கதையை மாத்தி விடுவேன், பழிப்பேன் என்று அவர் சொல்றார். மழை தரு கண்டன் மேகம் போல கருப்பா கண்டமாய் போச்சா, விஷத்தை குடிச்சா குடிச்ச உடனே அந்த மேகம் எப்படி கருப்பா இருக்குமோ அது போல உடம்பு கருத்து போச்சியா, கருப்பான கண்டம் நல்லா ஷேப்பா இருந்த உடம்பு கருத்து விட்டான் என்று உன்னை பரிகாசம் பண்றேன். குணமிலி குணமே கிடையாது, நல்ல குணமே இவரு கிடையாதியா, குணமற்றவன் இவன் என்று நான் உன்னை பரிகாசம் பண்ணுவேன். மானிடன் உன்னை தெய்வம்னு சொல்ல மாட்டேன், நீனும் என்ன போல ஒரு மனுஷன்தான். உன்னை மானிடன் பரன், பரன் என்றால் பரதேசி, நம்ம நாட்டுக்காரன்ல அயலான் அந்நியன், பரன் தான் வேறோன் நம்மவன், இவன் பரத்தியான் அப்படி இவன பிரத்தியான் சொல்றோம் பாருங்க, அதான் பரன். இவன் நம்ம நாட்டுக்காரர் இல்லையா, வேற நாட்டை வந்து பிச்சை எடுக்கிற பரதேசி, பரம் வேறான தேசி தேசத்தை சார்ந்தவன், பரதேசினா வேற்று நாட்டிலிருந்து வந்த ஒரு யாத்திரிகன். அந்த காலத்துல யாத்திரைக்காக ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போவாங்க. தேசம்னா இப்ப சோழ தேசத்திலிருந்து பாண்டிய தேசத்துக்கு போறான்னு வச்சுருந்தா அது வேற தேசம்தான். அப்ப இந்த சோழ நாட்டுக்காரன் பாண்டி நாட்டு போனவனே அவன் பரதேசி தான், இன்னொரு நாட்டுக்காரன் அர்த்தம். பரதேசிங்கிறதுக்கு இன்னொரு நாள் இப்ப நம்ம பிச்சைக்காரன் அர்த்தம் பண்றான், ஆனா அந்த காலத்துல பரதேசி என்றால் வேற்று நாட்டுக்காரன். அதுபோல உன்னை பரதேசின்னு சொல்லுவேன், என்ன பரதேசி, பழைய தருமா பரன், ரொம்ப பழைய பழைய பரம்பரை பரம்பரையா நீ பிச்சைக்காரன். பரதேசி என்றால் பிச்சைக்காரன், பழைய தரு பரம்பரை பரம்பரையா வந்த ஒரு பிச்சைக்காரன் என்று அறைவன் பழிப்பினையே, உன் பழிப்புகளை உன் இழிவுகளை உன்னை ஏச வேண்டிய ஏச்சுக்களை இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன் என்கிற. உண்மையிலேயே இது ஏச்சல்ல, இத்தனைக்கும் வேற அர்த்தம் இருக்கு, இவ்வளவு உயர்வான அர்த்தம். அதுக்கு இன்னொரு தர பார்த்து, வேலை நஞ்சு உன் தேவர்களை காப்பதற்காக விஷத்தை குடித்தவன், வேலை நஞ்சும் கண்டன் கடல் விஷத்தை யாருக்காக குடிச்ச, உனக்கு பசிக்குதுன்னா குடிச்ச கிடையாது, தேவர்களை அழிக்க போன விஷம் அழியாமல் இருப்பதற்காக பந்தோபஸ்தான ஒரு இடம் கழுத்து, அந்த இடத்துல உள்ள மூடி வச்சுட்ட ஒரு பாட்டில போட்டு ஒரு அபாயத்தை தருகிற ஒரு பொருளை ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல சாமான போட்டு மூடி வைக்கிற மாதிரி சிவபான் தன் கழுத்துல அந்த விஷத்தை போட்டு மூடி வச்சா. அதனால நீ நல்லது செய்தவன், குணமில்லி இறைவனுக்கு குணம் கிடையாது. மனுஷனுக்கு மூணு குணம் உண்டு, ராஜசம் தாமசம் சாத்வீகம் என்று மூணு குணங்கள் சொல்லும். சில சமயத்துல அதிகார தோரணை வரும், அது ராஜசம். சில சமயத்துல அவருக்கு சோம்பல் எதை செய்யினாலும் வேண்டாம் வேணாம் வேணான்னு வெறுப்பு, அது தாமசம். சில இடத்துல ரொம்ப அமைதியா இருப்பார், எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் அப்படி தெரிஞ்சு நடப்பார், அதுக்கு சாத்வீகம். இந்த மூணு மனுஷனுக்கு மாறி மாறி வரும், எப்ப ஒரே நிலையில இருக்க மாட்டான். மனுஷனுக்கு மூணு குணம் உண்டு, அதுபோல இந்த மூணு குணம் கடவுளுக்கு உண்டா என்றால் கடவுள் கிடையாது. அதனால்தான் கடவுளை குணமில்லை, மனுஷனுக்குள்ள மூணு குணம் உனக்கு இல்லை, குணமில்லாதவன் என்று அவனை புகழ்கிற. மானிடன் மான் என்ற ஒரு விலங்கை இடன் இடதுகையில் ஏந்தியவன், சிவபெருமான் வலதுகையிலே மழு வச்சிருக்கார், இடதுகையிலே மான் வச்சிருக்கார். அவ்வளவுதான், மனுஷன் அர்த்தம் பண்ணப்படாது. மானிடன் என்பதற்கு அவர் என்ன பண்றார், பழிக்கிறதுக்கா மானிடன் சொன்னாரே தவிர உண்மையிலே அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், மானை இடதுகையில் வைத்திருப்பவன். தேய்மதியன் ஒரே ஒரு கலை உள்ள சந்திரன், முழு சந்திரன் அல்ல, 16 கலை உள்ள சந்திரன் அல்ல, அதுல கலையெல்லாம் தேஞ்சு போய் ஒரு கலை அல்லது 3 கலைக்குள்ள சந்திரன், அதான் தேய்மதியன். பழை தருமாபரன், பரன்னா மேலான பரவஸ்து, பரபிரம்மம், அது ரொம்ப பழைய பழைய பொருள், அதனால மிக பழமையான பரபிரம்மமாகிய வஸ்து என்ற பொருள். துணிக்க இப்படி இழிவாக பேசுவேன், உன்னை பழிப்பேன் என்று சொல்லி காட்டின. பழிப்பின் நின்மா நின் பாதம் பதம் தொழும் தொழும்பி எய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனே விடுதி கண்டாய், வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் வந்தாயினி நொந்தும் வந்த பெருமை தழிச்சிறை நீரில் பிறைக்களம் சேர்ந்து தாரவனே. பழிப்பின் நின் பாத பழம் தொழும்பு எய்தி, பெருமானே உன்னை நான் பழிச்சா கூட அதுக்காக விட்டுவிட போறதில்லை, பாதம் உன் திருவடி, பழம் தொழும்பு பழமையான அடிமை, அந்த திருவடிக்கு தொன்று தொட்டு வருகிற அடிமையை நான் மேற்கொண்டு விழப்பழித்து அந்த திருவடியிலே விழுந்து விழுந்து அது மேலோட்டமாக நான் பழிப்பேனே தவிர உண்மையிலேயே பழிக்கிறவன் அல்ல. விழித்திருந்தேனே அந்த திருவடியிலே விழுந்து விழுந்து மூழ்கி அதிலே திளைத்துத்தான் நான் இருக்கிறேன். விடுதி கண்டாய், என்னை கைவிட்டு விடாதே. அதுக்கு மேல ஒரு இலக்கிய சுவை, அந்த தலையில இருக்கக்கூடிய கங்கை விரை இதை வச்சே மறுபடியும் இருக்கு ஒரு இலக்கிய சுவை சொல்ற. இன்னொரு பாட்டுல பார்த்தோமே பக்தி சுவை இல்லாம இலக்கிய சுவை, இதுல என்ன சொல்றார், அந்த தலையில கங்கை ஆறு இருக்கு, அந்த கங்கை ஆறுல மேல மந்தாரம் என்ற பூவெல்லாம் மிதக்குது தண்ணியில, அந்த தண்ணி கிடக்கிற அடியில போய் மூழ்கி நாம் மூழ்கி கையால் எடுத்தா முத்துக்கள்லாம் கிடக்குது. வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி, வெண்மணி பணிலம் வெண்மையான முத்துக்களை சிந்தும்படியான பணிலம் சங்குகளை உடையது அந்த கங்கையார், கொழித்து இந்த சங்குகளை கரையிலே ஒதுக்கி மந்தாரம் மந்தார பூக்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறது. மந்தாகினி, மந்தாகினி என்பது கங்கையார், கங்கைக்கு இன்னொரு பெயர் மந்தாகினி. நொந்தும் அது தழும்பிக் கொண்டிருக்கிற ஜடை, பந்தம் பெருமை தழிச்சு இறை நீரில், அப்பேற்பட்ட அந்த கங்கை நீரை சடை என்று சொல்லுகிற ஒரு அணை கட்டி சிவபெருமான் அப்படியே தேக்கி வச்சிருக்கார். பந்தம் தன்னுடைய சடை கட்டு, பந்தம்னா கட்டு, சடைக்கட்டு என்ற அணைக்கட்டிலே அந்த கங்கையை அவர் அணைச்சு வச்சிருக்கிறார். பந்தம் பெருமை தழி சடைக்கட்டு என்று சொல்லுகிற ஒரு அணையின் பெருமையிலே தழுவி சிறை நீர் தடுக்கப்பட்ட தண்ணீர், சிறை என்பது அணையால் தேக்கப்பட்டது, அணைக்கு பெயர் சிறை, சிறை என்ற வார்த்தை அணை என்ற பொருள், தடுக்கிறது, ஓடி வர்ற தண்ணிய ஓடாம குறுக்க ஒரு தடுப்பு போட்டு விட்டா அந்த தடுப்புக்கு பெயர் சிறை. ஒரு திருடன் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு ஓடாம அவனை தடுத்து வைக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சிருக்காங்க, அந்த திருடனை தடுத்து வைக்கிற இடம் தான் சிறைச்சாலை என்று சொல். ஆக சிறை என்ற இடத்துக்கு தடுத்து வைத்திருக்கிற இடம் என்பதுதான் பழைய கால பொருள். சிறை நீரில் அந்த தடுக்கப்பட்ட தேக்கப்பட்ட தண்ணீரிலே பிறை கலம், பிறைச்சந்திரன் ஒரு தோணி மாறி விடு வளவா இருக்கான, சந்திரன் அந்த தண்ணி மேல மயந்துட்டு வரான், சிவபெருமான் தலையில கங்கை, கங்கைக்கு மேல அந்த பிறை வர்றது எப்படி இருக்குன்னா ஒரு மறைக்க மரக்கலம் தோணி வருவது போல், மறைக்கு சே பிறை கலம் சேர்தரு தாரவனின், அந்த பிறை ஆகிய ஒரு ஓடம் சேர்ந்து போகும்படியான கொன்றை மாலையை அணிந்த பெருமானே. இது இலக்கியத்துக்காக இந்த பாடலை பாடி. தாரகை போலும் தலை தலை மாலை கழல் அறப்பூன் வீரவென்று வீர எந்தன்னை விடுதி கண்டாய், விடில் என்னை மிக்கார் ஆறு அடியார் என்னில் உத்தரகோஷம் அங்கைக்கு அரசின் சீர் அடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. இதிலையும் இறைவனை பயமுறுத்துறார்,
என்ன விட்டுடாதே, என்னை விட்டுட்டா வெளியில போய் என்ன பார்த்து யாரு நீன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா இந்த உத்தரகோச மங்கையில சோபெருமா இருக்காரன், அந்த சோபெருமானுக்கு ஒரு அடியார் இருக்காருல்லவா, அந்த அடியாருக்கு அடியான் நான் தான். நான் ஒரு பைத்தியம், எனக்கு மேல அடியார் அதோட பைத்தியம், அந்த அடியாரே ஆட்கொண்டிருக்கிற இந்த உத்தரகோச மங்கை சிவன் இருக்கான உன் பெரும் பைத்தியம், பைத்தியத்தினுடைய பரம்பரையாக நான் அங்க வரோம் அப்படின்னு உன்ன சொல்லி பரிகாசம் பண்ண வச்சிருவேன், ஊரே சிரிக்க வச்சிருவேன் என்று பேசுற. தாரகை போலும் தலை தலை மாலை, தலையிலையெல்லாம் நிறைய எடுத்து ஒன்னோட ஒண்ணு போட்டு கழுத்திலே பெரிய மாலையா சிவபெருமான் போட்டிருக்கார். அந்த மாலைக்கு தாரகை மாலை பேர். தாரகை என்பது நட்சத்திரம், 27 சக்கரம் வட்டம் வட்டமா, அந்த 27 அஸ்வதி பரணி கார்த்திகை என்ற வானத்தில நட்சத்திரம் எப்படி இருக்கோ அது மாதிரி கல்லு வச்சு பதிச்சு ஒவ்வொரு பதக்கம் செய்வார்கள். 27 பதக்கத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கழுத்துல ஒரு மாலை போட்டுவார்கள். அந்த மாலைக்கு என்ன பெயர்? தாரகை மாலை, அதாவது நட்சத்திர மாலை. நட்சத்திரம் 27 போல 27 பதக்கம் செய்து அத மாலையா கழுத்துல ராஜாக்கள் போட்டிருப்பார். அதுபோல சிவபெருமான் என்ன பண்ண, இறந்து போன பிரம்மா விஷ்ணு இவர்கள் தலையெல்லாம் எடுத்து கோத்து நட்சத்திர மாலையா போட்டிருக்காய். தாரகை போலும் நட்சத்திர மாலையை போல தலை தலை மாலை, தலையாலை செய் தலையிலே அணிந்திருக்கிற தலைமாலை. தழல் அரா பூ, அந்த தலைமாலை மட்டுமல்ல அறவையும் ஒரு பூ ஒரு ஆபரணமாக நீ வைத்திருக்கிறாய். தழல் அற, நெருப்பு மாதிரி இருக்கிற பாம்பை பூனாக அணிந்து. ஏன் சிவபெருமான் பாம்பை ஒரு ஆபரணமா வச்சிருக்கார் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பவுனை எடுத்து பவுன்ல ஒரு மாணிக்கத்தை மேல வச்சு அழுத்தி அது மோதிரமா அல்லது ஒரு பதக்கமா வேற ஏதோ ஒரு நகையா செய்கிறார்கள். நானும் கல்லு வச்ச ஒரு ஆபரணம் போகணும்னு ஆசைப்பட்டேன், இந்த பாம்பு வாயில மாணிக்கம் வச்சிருக்க தெரிஞ்சது, உடனே அந்த பாம்பை பிடிச்சு கழுத்துல கட்டிருக்கேன். அந்த பாம்பு தலையில இருக்கிற மாணிக்கம் அந்த நகையிலே தட்டான் ஒரு மாணிக்கத்தை வச்சு அழுத்தி செஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அது அது பூன். பூன் என்றால் மாணிக்கம் பதிக்கப்பட்ட ஒரு ஆபரணம், அணிந்து கொள்ளப்படுவது பூன். ஆகவே நானும் ஒரு மணி பதிக்கப்பட்ட ஆபரணத்தை தான் பதிந்திருப்ப அணிந்திருக்கிறேன் என்று சிவபெருமான் பாம்பை எடுத்து போட்டுக்கிட்டாராம். தழல் அறப்பூ வீர, இந்த மாலை அணிந்திருக்கிற ஏ வீரனே, என் தன்னை விழுதி கண்டாய், என்ன விட்டுவிடாதே சுவாமி, விடில் கைவிட்டார் என்னை, என்னை பார்த்து மிக்கார் அறிவாளிகள் என்னை பார்த்து ஆர் அடியார் என்னில், நீ யாருக்கு அடியார் என்று என்னை கேட்டார். என்னை பார்த்து சில அறிஞர்கள் எதிரே வந்து, அப்பா நீ போறியே, நீ உன் யாருக்கு அடியார், உன் ஆச்சரியன் யார், நீ எந்த வாத்தியாருக்கு நீ மாணவன், நீ யாருக்கு அடியன் என்று என்னை பார்த்து ஒரு அறிஞர் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், உத்தரகோசமங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான். உத்தரகோசமங்கையில் இருக்கிற சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு ஒரு அடியார், அந்த அடியாருக்கு நான் அடியவன் என்று ஒன்ன பரியாசம் என்ன பைத்தியமா பைத்தியமா நடந்துக்குவேன். என்ன பார்த்து நீ யாருக்கு சிஷ்யன்னு கேட்கிற போது உன்னை காட்டி விட்டுருவேன், ஒரு பைத்தியத்துக்கு பைத்தியத்துக்கு மூணாவது பைத்தியம் இவன் என்று மற்றவெல்லாம் சேர்ந்து உன்னை படிக்கிறாப்புல செய்து விடுவேன் என்று அவர் எச்சரிப்பைக்கு சொல்றார். என்று நின்னை சிரிப்பிப்பன், உன்னை சிரிக்க அடித்து விடுவேன், ஊரில் எல்லாரும் பார்த்து பரிகாசம் செய்யும்படியாக செய்து விடுவேன் என்று சொல்ற. இதெல்லாம் அந்த கோப மிகுதியிலே கருத்த மிகுதியிலே சொல்லுகிறப்பான். இதே நிலை சுந்தரிடத்திலும் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும் பயும் மீசற்கு என்று விரிப்பிப்பன் என்னை விடுதிகண்டாய், பெருமானே என்னை விட்டுறாதே, நான் என்னை பார்த்து யாராவது அடியார் வந்தா அவர்களை பார்த்து நீதான் அடியார் என்று சிரிக்க வைப்பேன். சிரிப்பிப்பன் உன்னை பரிக செய்து விடுவேன். அது மட்டுமல்ல, சீரும் பிழைப்பை தொழும் தொழும்பையும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய எத்தனை குற்றங்களோ அத்தனை குற்றங்களையும் செய்து இந்த குற்றம் நாயா எனக்கு ஆசிரியன் கத்துக் கொடுத்தான் அப்படின்னு ஒன்னா நான் ஆளாக்கி விடுவேன். பிழைப்பை பிழையை பிழைப்பை தொழும்பையும் என்னுடைய குற்றங்களையும் என்னுடைய அடிமைகளையும் ஈசற்கே என்று விரிப்பிப்பன், என்னுடைய ஆச்சரியனுக்கு என்னுடைய என்னை ஆட்கொண்ட குருநாதனுக்கு என்று எல்லாருக்கும் நான் போய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருப்பேன், விவரிப்பேன். என்னை விடு திகண்டாய், அதனால விட்டுடாதே, விட்டுட்டா அவனை பரியாசம் பண்ணுவேன் என்று சொல்ற. வெங்கரியின் உரிப்பீச்சன், அவன் ஒரு பைத்தியன், என்ன போத்திக்கிறதுக்கு ஆசைப்படுவான், யானத்தோலை போய் போத்திக்க ஆசைப்படும். கரியின் உரி யானையின் தோலை போத்திக் கொள்வதிலே பிச்சன் பைத்தியக்காரன். தோல் உடை பிச்சன், இடுப்பில் கட்டுகிற உடைக்கு தோல் வேண்டும் என்று கேட்கிற பைத்தியக்காரன். பிச்சன் உடை தோல் பிச்சன், அதை மாத்தி படிக்க, தான் இடுப்பில் கட்டுகிற உடைக்கு தோலை விரும்புகிற பைத்தியன். நஞ்சி ஊன் பிச்சன், அவன் விஷத்தை உண்பதிலே பைத்தியக்காரன். உணவு வேணுமா, எனக்கு விஷம் கொடு, உணவு உணர்ந்து உணவு எனக்கு விஷம்தான் என்று சொல்லுகிற பைத்தியக்காரன். நஞ்சூன் பிச்சன், ஊர் சுடுகாட்டு எரி பிச்சன், ஊர்ல சுடுகாட்டுல போய் நின்றுகிட்டு அங்கிருந்த நெருப்புக்கு பக்கத்திலே கூத்தாடுகிறதிலே விருப்பம் உள்ளவன் பைத்தியக்காரன் என்று சொல்லி பிச்சன் என்று எனையும் ஆள் உடை பிச்சன். இது மட்டுமல்ல, என்ன போல ஒரு முட்டாளையும் ஆட்கொண்டவன், என்னையும் ஆண்டு கொண்டவன் என்று, இயேசுவனே உன்னை மற்றவர்களுக்கு முன் நான் பழிதூற்றுவேன், ஆனாலே விட்டு விடாதே என்கிற. ஏசினும் யான் உன்னை ஏத்தினோம், அப்படிதான் முடிவரை சொல்றார். இப்படி எல்லாம் இறைவனை ஏசலாமா அப்படின்னு நாம எல்லாம் கேட்போமே, அதுக்கு பதில் சொல்ற, ஏசினும் இறைவனே உன்னை நான் பழித்தாலும் சரி, யான் உன்னை ஏத்தினும் உன்னை நான் உயர்வா பேசினார், என் பிழைக்கே குழைந்து. அப்புறம் நானே நினைச்சு பாரு, ஐயோ நான் தானே தப்பு பண்ணேன், நான் இப்படி பேசலாமா என்று என்னுடைய குற்றத்துக்கு நானே நினைந்து நினைந்து வருந்துவேன், என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை வருந்துகின்றவனை. ஐயோ இப்படி சாமியே பழிச்சு சொல்லிட்டமே, இப்படி சொல்லலாமா என்று நான் சொன்ன தப்புத்தானே என்று என்னையே நான் அப்படி நினைத்து வருந்திக் கொள்ளுகிறவன். அதனாலே விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே பெருமானே, செம்பவள வெப்பின் தேசுடையாய், பவளமலை போன்ற ஒளி வீசுகின்ற பெருமானே, சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிற்றுயிர்களும் வாழ வேண்டும் என்று விஷத்தை குடித்து ஒழித்து வைத்த பெருமானே, அமுதுண்ண கடையவனே, நீ அமுதுண்ண வேண்டியவன், நீ அவ்வளவு உயர்ந்தவன், உனக்குத்தான் அமிர்தத்தை கொடுத்திருக்கணும். திருப்பார்கடல் கடைந்தெடுத்த அமுதத்தை உன்னிடத்திலே கொடுத்து நீ குடி என்று கொடுத்திருக்க வேண்டும். அமுதை குடிப்பதற்கு கடப்பாடு உள்ளவன், அதற்கு உரிமை உள்ளவன் நீதான். கடையவனே, கடையவன்னா கடப்பாடு, உரிமை உரிமை உள்ளவன். இது கடைசி பாட்டுல கடைசி சொல் கடையவன். இதே நீத்தல் விண்ணப்பத்துல முதோ பாட்டு ஆரம்பிக்கிற போது கடையவன் ஆரம்பிச்சிருக்கார். கடையவனே நீ கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட, அங்கே இருக்கிற கடையவன் என்ற வார்த்தைக்கும் இங்கே இருக்கிற கடையவன் என்பதுக்கும் அர்த்தம் வேற. முதல்ல வருகிற போது கடைப்பட்டவன், நான் எல்லாருக்கும் கீழானவன், ரொம்ப கடைக்கோடியில இருக்கிறவன் என்று அந்த இடத்துல அர்த்தம். இங்க கடமைப்பட்டவன், தர்ம அமுதத்தை உண்ணுதற்கு உரிமை உள்ள கடமைப்பாடு உள்ளவன் என்ற உயர்ந்த பொருள் இங்கே நிற்கிறது என்பதை பார்க்க. ஆக இழிந்த ஒரு பொருளே பிறகு உயர்ந்த பொருளாக மாறுகிறது என்ற தத்துவத்தை உணர்த்தி, கடையவன் என்ற இழிந்த சொல்லிலே ஆரம்பித்து கடையவன் என்ற உயர்ந்த பொருளிலே கொண்டு வந்த பகுதியை நிறைவு செய்திருக்கிறார். இந்த பகுதியை பாடி நிறைவேற்றிய பிறகு ஒரு நாள் இறைவன் குருநாதர் அந்த திரு உத்தரகோசமங்கையிலே வந்து மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்து, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இரு, உனக்கு என்னைக்கு வேண்டுமோ அப்பப்போது அப்பப்போது நான் தோன்றி உனக்கு காட்சி தருகிறேன், நான் நிலையாக உன்னோடு இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மறைந்து போய்விடுகிறார். அதுக்கப்புறம்தான் அவர் பல ஊரை சுற்றி வருகிறார். அப்படி சுற்றி வருகிற காலத்திலே மதுரையிலிருந்து இவர் திருப்பெருந்துறையிலிருந்து தெற்கே இந்த உத்தரகோஷம் அங்கே போற, அதுல நேரம் மேற்க வந்தா அவட மதுரைக்கு வரலாம். மதுரையில வந்து மதுரை சுவாமியை தரிசனம் பண்றார். அங்கதான் பிறகு பாண்டிப்பிரான் என்று சொல்லுகின்ற பாண்டி திருப்பாண்டி பதிகம் என்ற பதிகம் பாடுற. அப்புறம் உத்தர தன்னுடைய சொந்த ஊர் திருவாத ஊர் என்ற ஊருக்கு போறார். அங்கே சோபெருமான் நடராஜா கால ஆடி காட்டி சிலம்பொலி அவர் காதல கேட்கும்படி வைக்கிறார். உத்தர கோசை மங்கை அதனில் பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் என்று சொல்ற. அதுக்கப்புறம் இன்னும் தெற்க அப்படியே வந்துகிட்டு இருப்பது காவேரி கரை வர்றார். காவேரி கரையில திருப்பராய்த்துறை, அது கீழே வரிசையா வர்றார் திருச்சிராப்பள்ளி, ஒவ்வொரு ஊரா தரிசனம் பண்ணி கொண்டு வரும்போது இந்த திருவடை மருதூர் என்ற ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கிடுற. அப்படி வரும்போதுதான் தலைமையில அந்த பாதம் இரண்டு திருவடிகளை தலைமையில் சுமந்து கொண்டு வந்து இங்க இறக்கி வச்சு இங்கேயே கொஞ்ச நாள் இருந்து கொண்டிருக்கார். இந்த ஊர்ல அந்த காலத்திலே ஐந்து கொத்தார் என்று சொல்லுகிற தேசிகர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் பரம்பரையா எல்லாருக்கும் தீட்சை பண்றார்கள். அவர்களுக்கு இறைவன் நேரே யாருக்கும் தீட்சை பண்ணதில்லை. அவருக்கு முன்னே யாரோ ஒரு குரு, அவருக்கு முன்னே ஒரு குரு, இப்படித்தான் அவர்களுக்கு கிடைச்சிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, அந்த இறைவனே தன்னுடைய காலால் தங்களை தீட்சை பண்ணணும் என் மாணிக்கவசத்தை கேட்டார்கள். சுவாமி, உங்களுக்கு இறைவன் நேரே திருவடி தீட்சை பண்ணாரே, எங்களுக்கு அந்த தீட்சையை பண்ண சொல்லுங்களேன் என்று சரின்னுட்டு மாணிக்கவாச மகாலிங்க சுவாமி சன்னதியிலே போய் கேட்கிற. சரி, அமாவாசைக்கு முத நாள் அந்த மேற்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தங்கரைக்கு உடைய காலங்கள் எல்லாரும் வாருங்கள், திருவிழா தீட்சை பண்றேன்னு சொல்லிட்டார். இந்த அஞ்சு கொத்தாரும் அங்க வராரு, மாணிக்கவாசன் போறார். இறைவனும் அவர் சொன்னபடி அங்கே நேர காட்சி கொடுக்கிறார். மாணிக்கவாசர் தலையில அந்த பித்தளையினாலே அந்த பாதம் வச்சிருந்தார் இல்லையா, அதுக்கு பேர் படிம பாதம். படிமம்னா விக்கிரகம், விக்கிரமாக வார்க்கப்பட்ட திருவடி. அந்த திருவடியை சிவபெருமான் கையால தூக்கி ஒவ்வொரு கோத்தரத்தார் தலையில வச்சு வச்சு எடுத்து மறுபடியும் மாணிக்கவாசர் தலையை வச்சுட்டார். இத்திருவடி தீட்சை ஆகிவிட்டார். என்னுடைய திருவடியும் ஒண்ணுதான், இன்னும் ஒண்ணுதான் சொல்லி இறைவன் மறைஞ்சு விடுகிறார். இதைத்தான் இடை மருது அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்தா பரிசு. திருவிட மருதூர்ல எனக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து சுவாமி அந்த அஞ்சு கோத்தரத்தார்க்கும் அந்த விக்கிரகமாக செய்யப்பட்ட படிமப்பாதத்தை அவர்களுக்கு வச்சார் என்றெல்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லி வடக்க போறார் திருவண்ணாமலை என்ற ஊருக்கு வர. நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.